إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا تزال قدم ابن آدم يوم القيامة حتى يسأل عن أربع عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل به رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுனுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹினுடைய வீட்டில் ஒன்று குலமியிருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முதலிலே நான் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த உலகத்திலே படைத்து அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலுக்கு தான் நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். எனவே அந்த தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு வழியை, எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எந்த முறையிலே நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் என்று அழகாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நான் வாழுகின்ற பொழுது அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்நாளை வீணாக்கி விடக்கூடாது. நமது வாழ்விலே மனிதனுடைய காலங்களிலே வாழ்நாள் மிக பெருமதியாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே இந்த பெருமதி வாய்ந்த எங்களுடைய இந்த வாழ்நாளை அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹுடைய பயம் இல்லாமல், இஸ்லாமிய வழி தவறிய முறையிலே நாங்கள் கழிப்போமேயானால் நிச்சயமாக அது எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் சகோதரர்களே. பணம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது, தொழில் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது, இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தால் மட்டும் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியாது. ஏதோ பணமும் செல்வமும் சொத்தும் இந்த உலகத்திலே எங்களுக்கு வெற்றியாக தெரியலாம், ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துவிட்டு போவோமே ஆனால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த உலகத்திலே புறக்கணித்தவர்களாக, இஸ்லாத்தை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிப்போமையானால் அது நிச்சயமாக எங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, கது அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸம ரப்பிஹி ஃபஸல்லா. அல்லாஹ்விடத்திலே வெற்றி யாருக்கு? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, பாவங்கள் இருந்து விலகி இஸ்லாம் தடை செய்த ஹராமான விடயங்கள் இருந்து தன்னை பாதுகாத்து, தன்னை விளக்கி செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி ஒரு பரிசுத்தவானாக யார் இந்த உலகத்தில் வாழுகிறானோ, அது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 5 நேரம் அல்லாஹுவை தொழுது, அல்லாஹுவை நினைவுபடுத்தி, அல்லாஹுடைய சிந்தனையோடு தன்னுடைய 24 மணி நேர வாழ்வை எந்த மனிதன் அமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே இதை சொல்லிவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, மறுமை வாழ்வு பற்றி, மௌத்துக்கு பின்னாலே உள்ள அந்த நிகழ்வுகளை பற்றி நாம் எவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் இந்த உலகத்தின் இன்பத்திலே மூழ்கி விடுகிறீர்கள், இந்த உலகத்தின் சுகத்திலே மூழ்கி விடுகிறீர்கள், அல்லாஹுவை மறந்து விடுகிறீர்கள், மறுமை வாழ்வை மறந்து விடுகிறீர்கள், சொர்க்கத்துடைய இன்பங்களை மறந்து விடுகிறீர்கள். எனவே வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு புத்திமதியாக சொல்லுகிறான், மனிதர்களே நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்வு டெம்பரரி, இது தற்காலிகமானது. ஆம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்களேன், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்து 1434வது வருடத்திலே இன்று நாங்கள் நுழைந்திருக்கிறோம். எவ்வளவு வேகமாக கால நேரம் உருண்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே எங்களுடைய கால நேரம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது எங்களை விட்டும் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கால நேரத்தை அமல்களோடு, ஈமானோடு, இறையச்சத்தோடு, இஸ்லாமிய வழியில் குர்ஆன் சொல்லுகின்ற அந்த போதனையின் அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்தில் நடத்தாட்டுகிறாரோ அவர்தான் புத்திசாலி சகோதரர்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்திலே நினைத்த மாதிரி வாழ்ந்து விட்டால், பணமும் பொருளும் எங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டால் வெற்றி என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய மறுமை வாழ்க்கையினுடைய, அதாவது அந்த சொர்க்கலோகத்தை அடைந்து கொள்வதற்காக எந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோமோ அந்த மார்க்கத்துக்குள்ளே, அந்த தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். உலகத்திலே வாழுகின்ற பொழுது இஸ்லாத்திலிருந்து உங்களை திருப்புவதற்காக, அல்லாஹினுடைய அந்த நேரிய வழியிலிருந்து உங்களை திசை திருப்புவதற்காக எத்தனையோ சக்திகளை உங்களை வந்த அடையும், விசேஷமாக சைத்தானுடைய சூழ்ச்சிகள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனிதர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உங்களுடைய மனோ இச்சைக்கு அடிமையாக வேண்டாம், சைத்தானுக்கு சைத்தானுடைய அடிச்சோடுகளை, வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு என்ன போதிக்கிறான், நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை அறியுங்கள், தெரியுங்கள், படித்து அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்வை நடத்துங்கள் என்று எவ்வளவு அழகாக தெளிவாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, காலத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லுகிறார், வல் ஆஸ்ர், அல்லாஹ்வுக்கு தங்கத்தின் மீது சத்தியம் செய்யலாமே, அல்லது டாலர் ரூபாவின் மீது சத்தியம் செய்யலாமே, சகோதரர்களே வெள்ளியின் மீது சத்தியம் செய்யலாமே, ஏன் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஆஸ்ர காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதற்கு குர்ஆனிலே காலத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான்? அன்பு சகோதரர்களே, நமக்கு நமது வாழ்நாளின் பெருமதியை விளங்கப்படுத்துவதற்காக. ஒருவர் வியாபாரம் செய்கிறார், அவருடைய வியாபாரத்துக்கு முதல் எப்படி அவசியமோ, முதல் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது, அவர் 1 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ ஒரு முதலை போட்டால் தான் அவருக்கு வியாபாரத்தை நடத்தலாம். ஒரு தொழிலை செய்வதற்கு ஒரு வியாபாரம் உலகத்துக்கு எப்படி ஒரு முதல் தேவையோ அதே போல எங்களுடைய இந்த உலகத்தினுடைய முதலாக, எங்களுடைய வாழ்க்கையின் முதலாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு முதலாக இருப்பது காலம், எங்களுடைய காலம் தான் சகோதரர்களே. எனவே முதல் வீணாகிவிட்டால் அந்த வியாபாரத்திலே அர்த்தம் கிடையாது. அதே போல எங்களுடைய காலம் வீணாகிவிடக் கூடாது. காலம் பெருமதியானது. ஒவ்வொரு நிமிடங்களும் மனித்தியாலங்களாக, மனித்தியாலங்கள் சகோதரர்களே நாட்களாக, நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக உருண்டோடி கொண்டிருக்கிறது. சிறுவர்களாக இருந்த நாம், சிறுவர்களாக இருந்த நாம் அழகாக சந்தோஷமாக ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த நாம் இப்போது வாலிப வயதை அடைந்து விட்டோம். வாலிப வயதை அடைந்தவர்கள் வயோதிபத்தை அடைகிறார்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள் அப்படியே கிளப்பருவத்தை அடைகிறார்கள். இப்படியே எங்களுடைய வாழ்நாள் போய்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும், எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் எங்களை கபரின் பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறது, எங்களை கபரு அழைத்துக் கொண்டிருக்கிறது, மன்னரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, எங்களுடைய இந்த வாழ்நாள் மிக பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வாழ்நாளை நாங்கள் இஸ்லாமிய வழியிலே கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கழிக்க வேண்டும். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் மனம் போன போக்கிலே இந்த உலகத்தில் வாழக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மௌத்தாகிற நேரத்திலே, நீங்கள் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ்விடத்திலே வந்து சேர வேண்டும் என்று இந்த அகிலத்தின் ஜனாதிபதி, இந்த அகிலத்தின் அரசன் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நாங்கள் எத்தனை பேர் இதற்கு பயப்படுகிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்திலே வருகின்ற பொழுது முஸ்லீமாகத்தான் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே தன்னை ஒரு முஸ்லீமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எத்தனை பேர் ஈமானை படிக்கிறோம், எத்தனை பேர் இஸ்லாத்தை படிக்கிறோம். கம்ப்யூட்டரை படிக்க முடியுமானால், இன்டர்நெட்டை படிக்க முடியுமானால், ஏனைய பாசைகளை படிக்க முடியுமானால், ஏன் குர்ஆனை படிக்க முடியாது, ஏன் இஸ்லாத்தை படிக்க முடியாது? இஸ்லாம் இன்று சடங்காகிவிட்டது சகோதரர்களே. சிலர் நினைக்கிறார்கள் தொழுது விட்டால் மாத்திரம் போதும், நோம்பு பிடித்து விட்டால் மாத்திரம் போதும், வட்டி எடுக்கலாம், பொய்யை சொல்லலாம், ஏமாற்றலாம். சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாதவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு தூய மார்க்கத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தின் வழியில் நடப்பதிலே தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த விடயத்தை அகிலத்திலே, இந்த உலகத்திலே ஜனாதிபதியாக அமீருல் முஃமினாக இருந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முக்கத்தஸினுடைய வெற்றியின் போது அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டினார். பைத்துல் முக்கத்தஸ் இன்று நம்முடைய கையில் இருந்து பறிபோனது எல்லோருக்கும் தெரியும் சகோதரர்களே. முஸ்லிம்களுடைய முதல் கிபலா, முஸ்லிம்களுடைய அந்த புனித பூமிகளில் ஒன்றாகிய அந்த புனித ஸ்தலம் இன்று யகூதிகளுடைய கையிலே அகப்பட்டிருக்கிறது. அது ஏன் காரணம்? அதை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்த அந்த காலத்திலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்த முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், குந்தும் அதல்ல நாஸ் வாஹ்கர நாஸ் லகத் அஸ்ஸகுமுல்லாஹு பில் இஸ்லாம். ஏ தோழர்களே, அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நபி தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த வெற்றிகள் எல்லாம், இந்த அதாவது நாடுகள் எல்லாம் எங்களுடைய ஆள் பலத்தால் அல்ல, எங்களுடைய ஆயுத பலத்தால் அல்ல, எங்களுடைய ஏனைய கெட்டித்தனத்தால் அல்ல, நாங்கள் இஸ்லாத்தின் மீதிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றினால், அந்த அன்பினால் நாங்கள் அல்லாஹ்வை உயிரை விட பெரிதாக நாங்கள் மதிக்கிறோம், இஸ்லாத்தை உயிரை விட பெரிதாக நாங்கள் மதிக்கிறோம். எனவே இஸ்லாத்தை எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றுகிறோம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த வெற்றிகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏனென்றால் இஸ்லாம் வருவதற்கு முன்பு இந்த உலகத்திலே அரேபியர்களாகிய நீங்கள் கீழ் ஜாதி மக்களாக, உலகத்திலே ஒரு இழிவான ஒரு சமுதாயமாக நீங்கள் இருந்தீர்கள். லகத் அஸ்ஸகும் அல்லாஹ் பில் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த கண்ணியத்தை, இந்த கௌரவத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இஸ்லாத்தின் மூலம் கண்ணியம் பெற்ற சமூகமே, நீங்கள் எப்போது அல்லாஹ்வை மறந்து விடுவீர்களோ, இஸ்லாத்தை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹ்வின் கட்டளைகளை எப்போது புறப்பட புறக்கணிப்பீர்களோ மீண்டும் பழைய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று சொன்னார்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனிலே சொன்ன அந்த வார்த்தை இன்றைய கால முஸ்லிம்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்று அத்தனை இழிவும் சோதனையும் பிரச்சனையும் ஏன் எங்களுக்கு வந்து சூழ்ந்திருக்கிறது? நாங்கள் இஸ்லாத்தை மறந்துவிட்டோம், இஸ்லாத்தை சடங்காக எடுத்து விட்டோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய 4வது வாழ்க்கையிலே இஸ்லாம் பின்பற்றப்படுவதில்லை. இன்று முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் இன்று முஹர்ரம் 1வது நாளில் ஜனவரியை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஜனவரி வருவதற்கு முன்பதாக அங்க, அதாவது நவம்பரிலே ஜனவரியை வரவேற்பதற்காக தயாராகிறார்கள். அதற்காக பட்டாசுகளையும், அதற்காக அதாவது நல்ல உணவுகளையும் கேக் வகைகளையும் வெட்டி புது வருடத்தை கொண்டாடுவதற்காக இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். அது எங்களுக்குரிய புது வருடமா? அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடம் பிறந்து இன்று 1வது நாளிலே இருக்கிறோம் என்பது எத்தனையோ முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுகிறோம், அந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே செழிப்பாக இருக்கிறது என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இது பரிதாபமான ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே இஸ்லாமிய புது வருடம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். மக்காவிலிருந்து தான் பிறந்த இடம், தான் வளர்ந்த இடம், தன்னுடைய சொந்த ஊர் இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் சகோதரர்களே. எனவே மக்காவிலிருந்து அவர்கள் விரட்டப்படுகிற நேரத்திலே, அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்திலே மக்காவை பிரிய முடியாமல் அழுதார்கள். மக்காவினுடைய கடைசி எல்லைக்கு சென்று காபிர்கள் தேடுகின்ற நேரத்திலே கூட இஸ்லாத்தின் விரோதிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி விட்டார், அவர் தப்பி சென்று விட்டார் என்பதை அறிந்த அன்றைய இஸ்லாத்தின் விரோதிகள் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள். குறிப்பாக அன்று மக்காவுக்கு தலைவராக இருந்த அபூ ஜஹில் அறிவித்தான், முஹம்மதை கைது செய்து தருபவர் யார் முஹம்மதை பிடித்து தருகிறாரோ, முஹம்மதை கைது செய்து எங்களிடத்தில் ஒப்படைக்கிறாரோ அவருக்கு 100 ஒட்டகம் பரிசு, 100 ஒட்டகம் சன்மானம் என்று அறிவித்து விட்டார். அன்றைய காலத்திலே 100 ஒட்டகம் என்றால் இன்று 100 பென்ஸ் கார்கள் போல சகோதரர்களே, அவ்வளவு பெருமதியான பரிசு. அந்த பரிசை அடைந்து கொள்வதற்காக மக்காவிலே இருக்கிற வீரர்கள், மக்காவிலே இருக்கிற பலசாலிகள், மக்காவிலே இருக்கிற வாலிபர்கள் எல்லோருமே தயாராகிவிட்டார்கள், தேடுகிறார்கள். எல்லா பாதைகளிலும், எல்லா பாலைவன பூம்பிகளிலும், எல்லா மலை செருக்குகளிலும் தேடுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சௌர் எனும் அந்த உயர்ந்த மலையின் குகைக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த மலையையும் அவர்கள் விடவில்லை. அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த மலைக்கு மேறிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லுகிறார்கள், முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ அந்த காஃபிர்களின் கால் அடையாளங்கள் தெரிகிறது, நமது விரோதிகளின் கால் அடையாளங்கள் தெரிகிறது, அவர்களிலே ஒருவர் குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வாரே என்று சொன்னார்கள். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே அவர்களுடைய பேச்சு காதுக்கு கேட்கிறது, அவர்கள் மலைக்கு மேலால் அங்கே நடமாறுவது அதை காண்கிறார்கள், கால் அடையாளங்கள் தெரிகிறது. சகோதரர்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மா தன்னுக்கு பிஸ்னைன், மா தன்னுக்கு பிஸ்னைன், அல்லாஹு ஸாலிஸுஹுமா, அபூபக்கரை என்ன நினைக்கிறாய், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறாயா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், எனவே பயப்பட வேணாம் என்று தன்னுடைய நண்பருக்கு ஆறுதல் சொல்லி உயிருக்கு ஆபத்தான அந்த நேரத்திலே சௌர் குகையிலே 3 நாட்கள் தங்கினார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கட்டங்களிலும் நபி அவர்களை பாதுகாத்தான். எனவே அதற்கு பிறகு 3வது நாள் அந்த மலை குகையிலிருந்து இறங்கி மக்காவின் திசையை நோக்கி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? யா அர்ல மக்கா, ஏ மக்காவுடைய பூமியே, ஏ மக்காவுடைய பூமியே, இன்னக்கி அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ் வ அஹப்பு அர்லில்லாஹி இலைய்ய லௌலா அன்னஹ லக்கி அக்ரஜூனி மா ஹரஜ்து மின்கி கஹ்ரான். ஏ மக்காவே, உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி நீதான், நாங்கள் நினைக்கிறோம் உலகத்திலே சிறந்த சிட்டி அமெரிக்கா என்று, உலகத்திலே சிறந்த சிட்டி சிங்கப்பூர் என்று. அதற்காகத்தானே பணம் செலவழித்து போகிறோம். ஹஜ்ஜுடைய கடமையை கூட நிறைவேற்றாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அது ஒரு பாலைவன பூமியாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அங்கே எத்தனையோ அற்புதங்களை வைத்திருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய அற்புதம் காபத்துல்லா, உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் அங்கே ஒன்று சேரக்கூடிய ஜனத்திரல், உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் அங்கே இருக்கின்ற சந்தம் கிணறு. சகோதரர்களே, அதிலே ஒரு அங்குலம் கூட தண்ணீர் குறையாமல் ஊறிக்கொண்டிருக்கிறது. முழு உலகமும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய காலத்தில் ஜம்ஜம் கிணற்றில் இருந்து. அல்லாஹ் அதிசயங்களை வைத்த பூமி, இஸ்லாம் வளர்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி. எனவே அந்த பூமியை பார்த்து அருமை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஏ மக்காவே, உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே அல்லாஹுக்கும் மிக விருப்பமான பூமி நீதான். அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே எனக்கும் மிக விருப்பமான பூமி நீதான். ஆனால் இங்கே இருக்கிற இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் என்னை இருக்க விடுறாங்க இல்ல, அவங்க என்னை வெளியேற்றாவிட்டால் ஒரு நாளும் உன்னை விட்டும் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று மாலை மாலையாக முத்து முத்தாக கண்ணீர் வடித்தவர்களாக அழுது விட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். 18 நாட்கள் கரடு முரடான அந்த பூமியிலே இன்று போன்று காப்பட் பாதை அல்ல, சொகுசு பஸ் அல்ல, அல்லது விமானம் ட்ரெயின் அல்ல. அன்பு சகோதரர்களே, பாலை வனத்திலே ஒட்டகையின் முதுகிலே 18 நாட்களாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை போய் சென்றடைகிறார்கள். அந்த ஹிஜ்ரத்தினுடைய சம்பவம் நடந்த அந்த அந்த இந்த அதாவது அதை ஞாபகமாக வைத்துத்தான் அந்த ஹிஜ்ராவை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட மாதம் முஹர்ரம் மாதம், அதை வைத்துத்தான் இஸ்லாமிய புதுவருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே ஈசா இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளை வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடுகிறார். ஜனவரி என்கிறது அங்கே, கிறிஸ்துமஸ் என்கிறது அங்கே. சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், அதை வைத்து அவர்கள் இஸ்லாம் அவர்களுடைய புது வருடத்தை ஆரம்பிக்கிறார்கள். யூதர்களும் அப்படித்தான், அவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளை வைத்து அவர்கள் வருட பிறப்பை கணிக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம்களாகிய நாம் நபி அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய புது வருடம் எங்களுக்கு புது வருடத்தை கணிக்கிறோம். எனவே அதை ஏற்படுத்தியவர் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பு சகோதரர்களே, ஹிஜ்ரி 1433 முடிந்து 34வது வருடத்தின் முதல் மாதம், முதல் மாதத்தின் முதல் நாளிலே பிறை ஒன்றிலே நாங்கள் இருக்கிற இந்த மாதம் எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை, ரசூலுல்லாஹுடைய தியாகத்தை, இஸ்லாம் அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் நினைவுபடுத்துகின்ற ஒரு மாதமாக இது இருக்கிறது. மட்டுமல்ல, இஸ்லாம் இந்த உலகத்திலே தலை தோங்கி 1434 வருடங்களை அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான சூழல், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கல்ச்சர் நிறைந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த காலத்திலே நாங்களும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்த ஹிஜ்ரத் என்ன? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனார்கள். நாம் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத், நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளை எதிர்க்க வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள், இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரம், அவற்றை வெறுக்க வேண்டும், அவற்றை எதிர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களிலே மோகம் இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதுதான் நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத். நாங்கள் ஊரை விட்டு போக தேவையில்லை. நபி அதாவது உண்மையான முஹாஜிர் யார்? இஸ்லாம் ஹதீஸ்லே வந்திருக்கிறது, அல் முஹாஜிர் மன் ஹஜரமான அல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் செய்றவர் யார் தெரியுமா? பாவங்களை வெறுக்கிறவர். இஸ்லாம் வெறுத்த விடயங்களை யார் வெறுக்கிறாரோ, இஸ்லாம் வட்டியை வெறுக்கிறது, இஸ்லாம் விபச்சாரத்தை வெறுக்கிறது, இஸ்லாம் பொய் சொல்லுவதை தடுக்கிறது, இஸ்லாம் ஏமாற்றுவதை தடுக்கிறது, இஸ்லாம் கெட்ட குணங்களை தடுக்கிறது, அவற்றை நாங்களும் வெறுக்க வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத். எனவே சகோதரர்களே, ஹிஜ்ரி 1434 அடைந்திருக்கக்கூடிய நாம் முஹாஜிர்களாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் அந்த ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்திய நன்மைகளே, ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்தியவர்களாக நாங்களும் மாறுவோம். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் கழிந்து சென்ற எங்களுடைய வருடத்தை பற்றியும் யோசிக்க வேண்டும். ஒரு வருடம் சென்ற முஹர்ரம் இருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் என்னுடைய வாழ்நாள் எப்படி போயிருக்கிறது? ஹதீஸிலே வருகிறது, ஹாசிபு அன்புசக்கும் கபுல் அன்துஹாசபு. அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் எங்களிடத்திலே நான்கு கேள்விகள் கேட்க போகிறான். உலகத்திலே ஒரு நீதிபதிக்கு முன்னால், ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் பேசுவது போல் அல்ல, அல்லாஹுக்கு முன்னால். அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹு தஆலா நீதிபதிகளுக்கெல்லாம் மிக சிறந்த நீதிபதியாக இல்லையா என்று குர்ஆன் கேட்கிறது. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதபா இப்னு ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் நான்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த நான்கு கேள்விகளுக்கும் சரியான பதில், சரியான பதில் சொல்லாத வரையில் அவருடைய காலை அசைக்க முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அது என்ன நான்கு கேள்வி? அந்த கேள்வியிலே முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா, மனிதனே உலகத்திலே உன்னை வாழ வைத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், எங்களை வாழ வைத்தவர் ஜனாதிபதி அல்ல, எங்களை வாழ வைத்தவர் மினிஸ்டர் அல்ல, அல்லதுடைய நம்ம வாப்பாவோ உம்மாவோ அல்ல, நம்மை வாழ வைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு வாழ்நாள் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க போகிறான் மறுமை நாளிலே, முதல் கேள்வி, உலகத்திலே உனக்கு வாழ்நாள் தந்தேன், அந்த வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? இது முதல் கேள்வி. சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், ஒரு வருடம் புது வருடத்தில் கால் வைத்திருக்கிற நாம், எனவே இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும், என்னுடைய சென்ற வருடத்தை எப்படி கழித்தேன்? ஹாசிபு அம்புசக்கும், இதைத்தான் ஹதீஸிலே, இதுதான் ஹதீஸிலே வந்திருக்கிறது. நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹுவால், நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு உங்களையே நீங்க விசாரிச்சு கொள்ளுங்கள், உங்களை நீங்க சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்திருக்கிறேன்? ஆடலிலும் பாடலிலும் மியூசிக்கிலும் தினாவிலும் விபச்சாரத்திலும் வட்டியிலும் பொய் சொல்லுவதிலும் ஏமாற்றுவதிலும் இப்படியே காலத்தை கழித்திருக்கிறேனா, அல்லது ஈமானோடு தக்வாவோடு தொழுகையோடு நோன்போடு ஜகாத்தோடு ஹஜ்ஜோடு குர்ஆன் திலாவத்தோடு விக்ருகளோடு நல்ல குணங்களோடு உறவினர்களை அனுசரித்து நல்ல பண்புகளோடு கழித்திருக்கிறேனா, அல்லது இந்த உலகத்திலே ஒரு குழப்பக்காரனாக வாழ்நாளை கழித்திருக்கிறேனா என்று நாங்கள் எடை போட்டு பார்த்து எங்களை திருத்த வேண்டிய ஒரு கால நேரத்தில் இருக்கிறோம். இல்லை, குருடன் போல அல்லாஹ் சொல்லுகிறார், ஒன்று யோசிக்கிறாய் இல்ல, சும்மா குருடன் போல வாழ்றார், குருடன் போல. சகோதரர்களே, மன் கான ஃபி ஹாதிஹி அம்மா வஹுவ ஃபில் ஆஹிரத்தி அம்மா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எவ்வளவு சொன்னாலும் செவிடன் காதல சங்குதுற மாதிரி, நீ மிம்பர்ல ஏற கத்துற மாதிரி கத்து, நான் இந்த உலகத்துல எங்களுக்கு இஸ்லாமும் மண்ணம் கட்டி நாங்க நினைச்ச மாதிரி வாழுவோம், தொழுகையும் மண்ணம் கட்டி ஜகாத்தும் ஹஜ்ஜும் அதெல்லாம் எங்களுக்கு சிரமம், வெஸ்டர்ன், இது வெஸ்டர்ன் காலம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு வாழ்வை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், குருட்டுத்தனமான வாழ்வை யார் இந்த உலகத்தில் பிறக்கி எடுப்பார்களோ மறுமை நாளிலே அவர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் மறுமையிலே குருடர்களாக எழுப்பப்படுவோம். அந்த நேரத்திலே குருடர்களாக எழுப்பப்பட்ட இந்த மக்கள் அல்லாஹிடத்திலே கேட்பார்களா, லிம ஹஷர்தனி அம்மா, யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பி இருக்கிறாய் கேட்கத்தானே செய்வார். சகோதரர்களே, அல்லாஹிடத்திலே கேட்பான் இந்த மனிதன், யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பி இருக்கிறாய்? அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்தில் வாழலையா, உலகத்தில் வாழ்நாள் தரலையா, அந்த நேரத்திலே என்னை பற்றி சொல்லுபவர்கள் வர இல்லையா, குர்ஆன் இறக்கப்பட இல்லையா, நபிமார்கள் வர இல்லையா, ஹுதுபாக்களில் உலமாக்கள் கத்தல்லையா, நல்லதை சொல்லலையா, அவைகளை எல்லாம் கேட்டு திருந்தல்லையா, உலகத்திலே குருடனை போல இருந்தாய், எனவே இன்றைக்கு நீ குருடனாகவே இரு என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த மோசமான நிலை நமக்கு உண்டாக கூடாது. எனவேதான் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே கேட்கிற முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? எனவே சகோதரர்களே, வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, அது முஹர்ரமாக இருக்கலாம், ஜனவரியாக இருக்கலாம். முஹர்ரம் தான் எங்களுக்கு இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதம், ஜனவரி அல்ல. இன்று ஜனவரியை கொண்டாடுவதும் அதற்காக பட்டாசு கொளுத்துவதும் அதற்காக கேக் வெட்டுவதும் இப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்நிய கலாச்சாரம் நுழைந்து நமது கல்ச்சர், இஸ்லாமிய கல்ச்சரே இல்லாத ஒரு கிராமங்களாக வீடுகளாக நமது வீடுகளும் ஊர்களும் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் நாளிலே இருக்கிற நாம் இன்று எங்களுடைய வாழ்நாளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கால நேரத்தை வீணாக கழிக்க கூடாது. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஏன்? காசு இல்லையா, பணம் இல்லையா, வீடு இல்லையா, தொழில் இல்லையா, ஜப் இல்லையா, ஏன் நஷ்டத்தில் இருக்கிறார்? அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு, விசுவாசம் இல்லை, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இல்லை, அல்லாஹுவை பற்றிய பயம் இல்லை, சொர்க்கத்தை பற்றிய ஆசை இல்லை, மறுமை வாழ்வுக்கான தயாரிப்பு இல்லை, இதனால் தான் நஷ்டம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், அடுத்ததாக நற்கருமங்கள், நற்செயல்கள் வாழ்விலே இல்லை. நல்ல செயல் என்றால் தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல. சகோதரர்களே, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகான குணங்கள் நமது வாழ்க்கையிலே வரணும். அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும், அடுத்தவர்களோடு சலாம் சொல்லி இனிய முறையிலே பேச வேண்டும், அடுத்தவர்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே அதையும் நாங்கள் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே சகோதரர்களே, இனக்கலவரம் ஏற்பட்டு, அதாவது அந்த இனக்கலவரத்தின் மூலமாக நமது இஸ்லாமியர்கள், அதாவது முஸ்லிம்கள், அதாவது வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் போன்ற பிரதேசங்களிலிருந்து, தன்னுடைய நாட்டிலிருந்து, தாயகத்திலிருந்து, தன்னுடைய ஊரிலிருந்து துரத்தப்பட்டு 22 வருடங்களை பூர்த்தி செய்ததாக அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, 22 வருடங்களை அந்த மக்கள் இன்னும் அகதி முகாம்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அதற்காக தகுதி வாய்ந்த சமூகத்திலே உள்ளவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெரும் குற்றமாக இருக்கிறது. யாருக்காக, யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்காக வீடுகளை கட்டி கொடுக்கலாம். யாருக்கு சகோதரர்களை வசதி இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அரசாங்கத்தோடு பேசி, மினிஸ்டர்களோடு பேசி, நம்ம முஸ்லீம்கள் அவர்கள் துரத்தப்பட்டு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு 22 வருடமாகிறது, இன்னும் அவர்களுடைய இடங்களிலே தங்கி இருக்கிறார்கள், அவர்களை அனுப்புவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை பணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் படித்தவர்களுக்கு இருக்கிறது. கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. எனவே நாங்கள் சகோதரர்களே, இதன் சமூகப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவர்களுக்கும் என்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பணம் உள்ளவர்கள் முடியுமானால் அந்த ஏழைகள் இருக்கிற இடத்துக்கு சென்று, இன்னும் அகதி முகாமிலே இருக்கிறீர்கள், நாங்கள் முடிந்த அளவு உங்களுக்கு 2 ரூமோ 3 ரூமோ வைத்து ஒரு வீடு கட்டி தருகிறோம். கல்வி அறிவு உள்ளவர்கள் நாங்கள் மினிஸ்டர் இடத்திலே, ஜனாதிபதியிடத்திலே பேசுவோம் என்றெல்லாம் பல வகையிலே முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் நமது முஸ்லீம்கள் இதை பற்றி சிந்திக்கிறார்களே இல்லை. சகோதரர்களே, எனக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, அதனால நான் சொகுசா வாழ்றேன் போதும் என்ற சுயநல போக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வந்ததின் காரணமாக, சமூகப்பற்று எடுபட்டதின் காரணமாக இன்று சகோதரர்களே நாங்கள், அதாவது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு இந்த நாட்டிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, இதே நேரத்தில் நாங்கள் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த முஸ்லீம்களுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை புரிய வேண்டும், அவர்களுக்காக உதவிகள் செய்ய முன்வர வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத் யஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத். யார் தன்னுடைய சகோதரின் தேவையை நிறைவேற்றுகிறானோ, தன் இஸ்லாமிய சகோதரன், தன் இஸ்லாமிய ஒரு ஏழை சகோதரனின் தேவையை யார் நிறைவேற்றுகிறானோ, அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவனுக்கு வர இருக்கிற கஷ்டம், யாரும் கை கொடுக்க முடியாத மறுமை நாளின் கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான் என்றார்கள். எனவே அடுத்த முஸ்லீம்களின் சுகதுக்கங்களிலே, அடுத்த முஸ்லீம்களின் பிரச்சனைகளிலே நாங்கள் அக்கறை செலுத்தி, அவற்றையும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு சக்திக்கு ஏற்றவாறு நாங்கள் அவற்றையும் தீர்ப்பதற்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அதுவும் நபி அவர்களுடைய ஒரு சுன்னாதான் சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்விகளில் ஒன்று, உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? எனவே வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சகோதரர்களே, புது வருடங்களை கொண்டாடுகிற இந்த நேரத்திலே, என்னுடைய கழிந்த வருடம் எப்படி போய்விட்டது? நான் வரக்கூடிய வருடத்தை உறுதி வைத்துக் கொள்ள வேண்டும். மனதிலே ஒரு வைராக்கியத்தை எடுங்கள். நான் ஒரு இஸ்லாமியன், இந்த உலகத்திலே முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், அல்லாஹ் கோடான கோடி பணம் கிடைப்பதை விட எனக்கு தந்த அதிர்ஷ்டம், எனக்கு தந்த பாக்கியம் இந்த இஸ்லாம். எனவே நான் இஸ்லாத்தை படிப்பேன், இஸ்லாத்தை விளங்குவேன், குர்ஆனை படிப்பேன், ஒரு இஸ்லாமியாக வாழ்வேன், என்னை வெட்டினாலும் எனது இரத்தமும் இஸ்லாமாகத்தான் ஓடும் என்ற ஒரு வைராக்கியத்தை உள்ளத்திலே எடுக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாமிய பற்றுதல் நமது வாழ்விலே இருக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான கல்ச்சர், கலாச்சாரங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அதை மனதால் வெறுக்க வேண்டும். அப்படி அதுதான் ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே. எனவே அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்கின்ற இரண்டாவது கேள்வி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே சகோதரர்களே, நபி அவர்கள் இரண்டாவது சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானிடத்திலும் கேட்க போகிறான், உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய். வாலிபம் வாழ்நாளிலே உயர்ந்த ஒரு கட்டம். இன்று எத்தனையோ வாலிபர்கள் டிரக்ஸுக்கு, அதாவது ஹெரோயினுக்கு ஆளாகி விட்டார்கள், அங்கே மியூசிக்கு ஆளாகி விட்டார்கள். இன்னும் சிலர்கள் அதாவது அந்நிய கலாச்சாரத்துக்கு ஆளாகி இஸ்லாத்தையே மறந்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே வாலிப வயது அது நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை வளர்த்தெடுத்த அந்த முன்னோர்கள் கிழவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் வயோதிபர்கள் அல்ல. ஹஜ்ரத் சல்மான் 7 வயதிலே இஸ்லாத்துக்கு வந்தவர், ஹஜ்ரத் அலி சின்ன வயதிலே இஸ்லாத்துக்கு வந்தவர், ஹஸத் முஅத் முஸ்அப் இப்னு உமைர் அவர் ஒரு 7-8 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். எல்லா சஹாபாக்களும் இளம் வாலிபர்கள், இளம் சிங்கங்கள். நபி அவர்களோடு இருந்த அந்த சஹாபா என்ற அந்த சமூகம் கிழவர்கள் அல்ல, வயசாளிகள் அல்ல, இளம் சமூகம். அந்த இளம் வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக எப்படி தன்னை அர்ப்பணித்தார்கள், அதை நாங்கள் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று இன்றைய வாலிபர்களும் இஸ்லாமிய வீரம் உள்ளவர்களாக, இஸ்லாமிய உமர்களாக, இஸ்லாமிய அலிகளாக, இஸ்லாமிய உஸ்மான்களாக நாங்கள் ஒவ்வொரு வாலிபர்களும் தனது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, வாலிபத்தை இஸ்லாத்துக்கு அட்பாட்பட்ட வழியிலே யார் கழிக்கிறாரோ அல்லாஹ்விடத்திலே அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த துடிப்பான வயது சொல்லுவார்கள், கள்ள போட்டாலும் கரையிற வயது, அவ்வளவு துடிப்பான வயது. அந்த துடிப்பான வயதிலே சகோதரர்களே அவர் இஸ்லாத்தை வழங்கி குர்ஆனுடைய வழியிலே, இஸ்லாமிய வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு வாலிபனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே எப்படி கௌரவிப்பான், அவருக்கு என்ன கௌரவம். ஹதீஸிலே வருகிறது, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு யௌமல அதில்லு இல்லா லில்லு, நிழலே இல்லாத, நிழலே இல்லாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அமளி துமளிகள், கஷ்டங்கள் நிறைந்த அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் 7 கூட்டத்தாரை கண்ணியப்படுத்துகிறான். அந்த 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த இஸ்லாமிய வாலிபர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் புது வருடத்தை ஆரம்பித்திருக்கிற நாம் நமது வாலிபத்தை சிந்திக்க வேண்டும், வாலிபத்துக்கு அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னுடைய வாலிபத்தை இஸ்லாமிய வழியிலே செலவழிக்க வேண்டும். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபிமா அன்ஃபகா. இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெருமதியான ஒரு வளம் தான் எங்களுடைய கைகளிலே இருக்கிற பணம் சகோதரர்களே. இந்த பணம் இருக்கிறதே, இதை எந்த வழியிலே சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய் கேள்வி இருக்கிறது. குரங்குட கையில பூமாலை கொடுத்த மாதிரி, ஆ நான் கோடீஸ்வரன், நான் லட்சாதிபதி, எனக்கு பணம் இருக்குது என்று சொல்லி நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. பணத்தின் உரிமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த பணம் கிடைத்தவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதிலிருந்து சதக்கா தர்மம் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஏழைகள் வறியவர்களின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த செல்வந்தர்கள் அல்லாஹ்விடத்திலே அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சமுதாயத்திலே செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல் நப்பித்தனம் செய்வது, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல் உலோபித்தனம் செய்வது நல்லதென்று நினைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பணத்தை அவர்களுக்கு பாம்பாக ஆக்கப்பட்டு மறுமை நாளிலே அவர்களுடைய கழுத்திலே மாட்டப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, பணம் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். அந்த பணத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதை ஈட்டுவதும் அதை சம்பாதிப்பதும் பணம் ஹலாலான வழியிலே பெறப்பட்டால் அது பரக்கத்தாக இருக்கும். வட்டி எடுத்து பொய்யை சொல்லி ஏமாற்றி அடுத்தவனுடைய சொத்தை போய் வீடுகள் எல்லாம் எழுதி அப்படி இப்படி எல்லாம் உலகத்திலே பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக மாற்று வழியிலே, இஸ்லாம் தடை செய்த வழியிலே பொருள் திரட்டினால் அந்த பொருள் அவருக்கே கழுத்தை வெட்டும். அன்பு சகோதரர்களே, அது பரக்கத்துள்ள பொருளாக இருக்காது. அவரை கொண்டு போய் வைத்தியசாலையிலே படுக்க வைக்கும், அல்லது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படி அல்ல, ஹலாலான வழியிலே தேடிய பொருள் அது ஒரு இபாதத், அவர் ஒரு இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் துறவரத்தை போதிக்கவில்லை, நீங்கள் முனிவர்களாக மாறுங்கள், நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம், துறவிகளாக இருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஹலாலான வழியிலே சம்பாதியுங்கள். மன் தலபத் துன்யா ஹலாலான், யார் தன்னுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுகிறாரோ சகோதரர்களே, நான் ஒரு முஸ்லிம், ரெஸ்பெக்டாக வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், பிறரிடத்திலே கை நீட்டக் கூடாது, யாசகம் கேட்க கூடாது, நான் கண்ணியத்தோடு வாழ வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் துன்யாவுடைய விடயங்களில் ஈடுபட்டு, அதாவது வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை யார் ஹலாலாக தேடுவானோ அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாளிலே 14 சந்திரன் பிரகாசிக்கிறது போல முகம் பிரகாசித்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலாலான உழைப்புக்கு இஸ்லாம் வைத்திருக்க கூடிய பெருமதி இது. அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் மறந்து குறுக்கு வழிகளிலே பொருள் திரட்டக்கூடியவர்களாக நமது சமூகத்தினர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் பரக்கத்தில், எவ்வளவு பணம் இருந்தாலும் பரக்கத்தில். அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் தேடினாலும் நல்ல வழியிலே, குர்ஆன் சொல்லுகிற வழியிலே, ஹலாலான வழியிலே தேடினால் அது பரக்கத்தாக இருக்கும். எனவே எந்த வழியிலே பொருளை தேடினாய், எந்த வழியிலே அதை செலவழித்தாய் என்று கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக அறிவு, அல்இல்மிஹி மாதா அமிலபி. அது டாக்டருக்கு படித்தவராக இருக்கலாம், முஃப்திக்கு படித்தவராக இருக்கலாம், மௌலவிக்கு படித்தவராக இருக்கலாம், என்ஜினியருக்கு படித்தவராக இருக்கலாம், எம்ஏ பிஏ படித்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அறிவை பற்றிய கேள்வி இருக்கிறது. உனக்கு அறிவை தந்தேன், நாலேஜ் உனக்கு நான், அதாவது நுணுக்கத்தை தந்தேன், அந்த அந்த நாலேஜை எப்படி பாவித்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்க போகிறான். டாக்டராக இருக்கிறவர் அதை பற்றி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அவர் துன்யாவை சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது சமூக சேவை செய்வதற்காக, நோயாளிகளுக்கு அவர் சிகிச்சை செய்வதற்காக, சமூக பற்று அவரிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு அக்கவுண்டர், அவர் பெரிய அக்கவுண்டர், சொல சொலையாக சம்பளம் எடுக்கிறார், அதற்கு மட்டுமல்ல அல்லாஹ் அவருக்கு ஆற்றலை கொடுத்தார். அவர் ஒரு சமூக சேவையினுடைய ஒரு நீயத் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்றுதான் மார்க்க இல்மும் அப்படித்தான். ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ் ஒருவரை ஆலிமாக்கி வைத்திருக்கிறான் என்றால், அவர் பேசுவதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த அறிவை எப்படி பயன்படுத்தினான் என்று கேட்க போகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இவற்றுக்கெல்லாம் அந்த, அதாவது நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த 4 கேள்விகள் தன்னுடைய வாழ்நாள் பற்றி, தன்னுடைய வாலிபம் பற்றி, தன்னுடைய பணம் அதை தேடியதை பற்றி, செலவழித்ததை பற்றி, அடுத்ததாக தன்னுடைய கல்வி அறிவு பற்றி, இவற்றை பற்றி எல்லாம் மறுமை நாளிலே சரியான பதிலை அல்லாஹ்விடத்தில் சொல்லாத வரையில் அந்த மனிதனுக்கு விமோசனம் கிடையாது, அவருடைய காலை அசைக்க முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இஸ்லாமிய புது வருடத்தில் முதல் நாளிலே நுழைந்திருக்கிற நாம் இவற்றை எல்லாம் நமது வாழ்நாளிலே அலசி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஒரு விசுவாசியாக, அல்லாஹுவை பயந்தவனாக, ஒரு ஈமான்தாரியாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்லுவது போல முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே முஸ்லீம்களாக நாங்கள் போய் சேர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், இந்த உலகத்திலே யாரெல்லாம் இஸ்லாமிய வழியில் வாழ்ந்து பாவங்களில் இருந்து தன்னை தூய்மைப்படுத்தி 5 நேரம் தொழுகையை கடைபிடித்து அல்லாஹுவை நினைத்து வாழுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அத்தோடு அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் அமல்களுக்கு சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மாதத்திலே சுன்னத்தான நோன்புகள் பிடித்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி அவர்கள் ஒரு நாளின் சிறப்பை கவனித்து, ஒரு மாதத்தின் சிறப்பை கவனித்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்றால் அது முஹர்ரம் மாதமாகத்தான் இருக்கும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே முஹர்ரம் மாதத்தின் ஒரு நோன்பு, முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கின்ற நோக்கின்ற சுன்னத்தான ஒரு நோன்பு ஒரு மாதத்தின் நோன்புக்கு சமம் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே போன்று முஹர்ரம் மாதத்தின் பிறை 9, பிறை 10, அதற்கு அரபியிலே ஆசூரா தாசுஆ என்று சொல்லுவார்கள், யௌமு தாசுஆ 9வது நாள். இந்த தாசுஆ ஆசூரா என்ற முஹர்ரம் மாதத்தின் 9வது 10வது நாள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் நோற்றிருக்கிறார்கள், சஹாபாக்களும் அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள். பிடித்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, யூதர்கள் கூட இந்த நோன்பு பிடித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது முஹர்ரம் 10வது நாள் யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். யூதர்கள் மோசஸ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுகிறவர்கள். அங்கே அவர்களை பார்த்து அந்த யூ காரர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏ அப்பா நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க என்று கேட்டதோட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? எங்கட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அந்த நபியின் விரோதியாகிய ஃபிரௌனை அல்லாஹ் அழித்த நாள் இன்றைய நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றிக்காக நோன்பு பிடித்தார்கள். எனவே மூசாவை பின்பற்றுகிற நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்ன பொழுது அருமை நபி அவர்கள் சொன்னார்கள், மூசாவை பின்பற்றுவதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள். நாங்கள் இது பழைய மார்க்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம். எனவே மூசாவும் எங்களுடைய நபிதான். எனவே மூசாவை பின்பற்றுவதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிக்கும்படி கட்டளை இட்டார்கள். அதே போன்று தொழுகையிலே ஃபர்லு தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகை எப்படி சிறப்போ, இதே போல ஃபர்லான நோன்புக்கு பிறகு இந்த 10வது நாள் முஹர்ரம் ஆசுராவுடைய நோன்பு சிறந்த நோன்பாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, எனவே இது பற்றி நிறைய ஹதீஸ்லே வந்திருக்கிறது. எனவே முஹர்ரம் மாதத்திலே முடியுமானால் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை பிடித்துக் கொள்வது, குறைந்தது இந்த 9வது நாள் 10வது நாள் நோன்பு பிடிப்பதும் முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இவ்வாறான சுன்னத்துகளையும் நாங்கள் நிறைவேற்றி ஹிஜ்ரத்தையும் நினைவுபடுத்தி நாங்களும் பாவங்களை விருத்து ஹிஜ்ரத் செய்கின்ற முஹாஜிர்களாக மாறி நமது நாட்டிலும் முஹாஜிர்களாக 22 வருடமாக வாழ்பவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய வழியிலே வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. இஸ்லாமிய விளக்கத்தை யா அல்லாஹ் எங்களுடைய நெஞ்சங்களிலே போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ் ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை தருவாயா, ஈமானை ஏற்படுத்துவாயா, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, இந்த நாட்டிலே யா அல்லாஹ் எங்களை கண்ணியமாக கௌரவமாக வாழ வைப்பாயா. 22 வருடங்களாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மீள் குடியேற்றத்திலே யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்கள் போய் சொந்த இடங்களிலே அமர்வதற்கு ரப்பே நீ உதவி செய்வாயாக. அதற்காக எங்களுடைய அரசாங்கமும் எங்களிலே உள்ள வசதி உள்ளவர்களும் எடுக்கிற நடவடிக்கைகளிலே வெற்றியை நீ கொடுத்து விடுவாயாக ரப்பே. யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.